புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் வடகன்குளம் கிராமத்தில் இருந்து திருமதி சுஜாதா மதன் அவர்கள் குடும்ப வருமான பெருக்கும் காளான் வளர்ப்பும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது பரவலா எல்லா இடத்துலையுமே காணப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தொழிலா இருக்குது. அந்த வகையில காளான் வளர்ப்பு செய்யக்கூடிய உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில அம்மா உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்கம்மா.
என் பேர் சுஜாதா மதன். என்னுடைய ஊர் வந்து வடக்கன்குளம். நான் வந்து ஒரு 8 மந்த்ஸா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆனா இது வந்து எனக்கு வந்த ஆர்வம் வந்து நான் வந்து டிகிரி பிஎஸ்சி பாட்னி. ஸோ அது படிக்கும் போது கிள்ளி குளத்துக்கு போனோம், அப்ப ஸ்டார்ட் ஆகுனது. இப்ப நான் வந்து ஒரு 8 மந்த்ஸா பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர்ல நான் பண்ணிட்டு இருக்கேன்.
அம்மா, இப்ப காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்றப்ப பொதுவா சாதாரணமா ஒரு தொழிலா எடுத்து காளான் வளர்ப்ப செய்யக்கூடியவங்களுக்கும் நீங்க தாவரவியல் துறையில ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு கல்வி ரீதியா இந்த காளான் வளர்ப்பு அப்படிங்கறத உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது, அத துவக்கத்துல எப்படி அதனுடைய அடிப்படை முறைகளை நீங்க வடிவமைச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நான் வந்து படிக்கும் போதே எங்களுக்கு அதுல வந்து சிப்பி காளான் வளர்ப்பு முறை அப்படின்னு ஒரு தனி ஒரு சின்ன சிலபஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ எங்களை வந்து கிள்ளிக்குளம் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டைம் நாங்கள் பார்க்கும்போது அவங்க அந்த இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவ்வளோ தானா, இப்படிதான் இவ்வளோதான் காளான் வளர்க்குறதா அப்படின்னு நான் 1998 அதை பார்த்துட்டு எனக்கு மைண்டில் இருந்துச்சு. பட் என்னால் அப்ளை பண்ண முடியல. ஏன்னா நம்மளால் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அப்படி இருக்கும்ல மைண்ட் உள்ள. ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கோ அதை எப்படி பண்ணணும் இந்த ஐடியாலாம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பாம்பே போனேன், திரும்ப அடுத்தது ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணினேன். ஸோ அதனால எனக்கு அது கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நான் ஊருக்கு வந்து எனக்கு அது வந்துட்டே இருந்து, அது என் மைண்டில் வந்து நான் வீட்டில் வந்து பிளே ஸ்கூல் வச்சிருக்கேன். ஸோ சின்ன சின்ன இந்த மற்ற பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு இதையும் அடிஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு. அப்போ வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிறதுனால நான் அதை தேட ஆரம்பிச்சேன். பின்ன பழையபடி அதில் மஷ்ரூம் சீட்ஸ் எங்க கிடைக்கும் இப்படி உடனே யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை யார்கிட்ட கத்துக்கலாம், திரும்ப என்ன ரீஃப்ரெஷ் பண்ணணும், மறந்து போச்சு. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணணும், அது திரும்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய கிளாசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட் வந்து ஒருத்தவங்க அக்ரிகல்ச்சரல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு லெக்சர். ஸோ அவங்ககிட்ட நான் ஒரு சில இதுகளை கேட்டுக்கிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணினாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருந்தாங்க. அது இல்லாமல் நான் வந்து ஒரு டைரக்டர், அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி இருக்குல்ல, அது காவல் கிணறுல எங்க ஊர் பக்கத்துல வந்து அனுமன் நதி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி. அங்க மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் கவர்மெண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது, எப்படி தொடங்குறது, இது எல்லாமே வந்து நமக்கு அதை சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க இவ்வளவு பண்ணலாம், அதுல என்னென்ன பண்ணலாம், இப்படி எல்லாமே நமக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல சொல்ல எனக்கு அந்த கேட்ட உடனே மைண்ட்ல வந்துச்சு, ஆஹா காலா நம்ம சாப்டர் வந்துச்சு போல்க்கு அப்படின்ட்டு. சரி, அதுல கொஞ்சம் அவங்ககிட்ட திரும்ப டவுட்ஸ் கேட்டேன், இது எப்படி பண்றது, எனக்கு பண்ணணும்னு கேட்டனோ அவங்க அதை கிளியர் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் காளானுக்குள்ளது. ஸோ அவங்க வந்து 50,000 கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கு அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு 50,000 போட்டேன், அவங்க ஒரு 50,000 போட்டாங்க. ஷெட் அமைச்சோம். நான் நினைச்சு ஒரு 1 வீக்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 வீக்ல எனக்கு ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நான் 2nd வீக் வந்து உடனே சீட் வாங்கினேன். உடனே எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டக் டக் டக்னு கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அது என்னால வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் எனக்கு அதுல கிடைச்சி. ஏன்னா அவ்வளவு வருஷம் என் மனசுக்குள்ள கடந்த ஒரு ஏக்க மாட்டோம், அது அப்போ ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி கிடைச்சி.
அம்மா, இப்ப காளான் அப்படின்னு சொல்றப்ப அதுல நிறைய வகைகள் இருக்கு, நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. நீங்க இந்த காளான் பத்தின ஒரு வேளாண்மை செய்யணும் அல்லது காளான் வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க என்னென்ன காளான்களை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப காளான் வளர்ப்பு முறையில நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளுடைய கிளைமேட் எப்படி இருக்கு, நம்மளுடைய டெம்பரேச்சர், நம்மளுடைய டெம்பரேச்சர் நம்ம ஊர்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் யாருனாலும் தொடங்கணும். ஸோ இப்போ வந்து கூல் பிளேஸ்ல இருக்கவங்க அத்தகுந்த மாதிரி காளான வளர்க்கணும், வெயில் ஹாட் டெம்பரேச்சர்ல இருக்கவங்க அத்தகுந்த மாதிரி வளர்க்கணும். ஸோ அப்படி பேசிஸ்ல பார்த்தா நம்ம ஊர்ல வந்து 2 காளான் வளர்க்கலாம். ஒன்னு வந்து சிப்பி காளான், இன்னொன்னு வந்து பால் காளான். ஆனா வந்து பட்டன் மஷ்ரூம் தான் வந்து எல்லா இடமும் வருது. இங்க எல்லா மார்க்கெட்டுக்கும் வர்றது வந்து பட்டன் மஷ்ரூம். அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ஊர்ல கிடைக்காது. நம்ம ஏசி போட்டுதான் வளர்க்கணும் அந்த டெம்பரேச்சர் இருக்கு, அது வேணும் அப்படின்னா. சோ அது நமக்கு டஃப்பான ஒரு விஷயம். அதனால நான் சூஸ் பண்ணது வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆய்ச்சர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணும்போது டிஃபிகல்ட்டானது பண்ண முடியாது, ஈஸியானது பண்ணணும்னா ஆய்ஸ்டர். நார்மலா ஒரு வீடுகளில் கூட நம்ம வந்து ஆய்ஸ்டர் வளர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த ஆய்ஸ்டரை நான் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months வந்து பண்ணினேன். நான் எப்பயுமே ஒன்னு பண்ணின உடனே அடுத்தது உடனே ஜம்ப் பண்ண ஆசைப்படுவேன். ஸோ ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு உடனே எட்டி பார்த்தேன், மைண்ட்ல வந்து இது வந்துச்சு மில்கி காளான் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உடனே அடுத்தது அதுக்குள்ள ஸ்டெப் எடுத்து அதுவும் எனக்கு சக்சஸ் ஆயிட்டு. மில்கி காளான் எனக்கு நல்லா வருது, ஆய்ஸ்டரும் வருது, இப்ப நான் ரெண்டையுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
அம்மா, இப்ப இந்த சிப்பி காளான் வளர்ப்பு முறை பால் காளான் வளர்ப்பு முறை இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? இந்த சிப்பி காளான் வளர்க்கறதுக்கும் பால் காளான் வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்ல ரெண்டினுடைய வளர்ப்பும் ஒரே மாதிரியே இருக்குமாமா?
வித்தியாசம் இருக்கு. அதாவது சிப்பி காளான் வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம், பால் காளான் வந்து திரும்ப ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம். சிப்பி காளான் வந்து நம்ம வைக்கோல ஸ்டெர்லைட் பண்ணிட்டு, அதாவது நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப அதுல வந்து சீடும் வைக்கோலையும் வச்சு நம்ம ஒரு பேக் கவர்ல போட்டு நம்ம ஒரு 18 days நம்ம வந்து டார்க் ரூம்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும், சிப்பி காளான் வந்துடும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சிப்பி காளானுக்கு இவ்வளவுதான், பினிஷ். நம்ம வந்து 18 days நம்ம வந்து கையில எடுத்துடலாம், ஈல்டு எடுத்து நம்ம வந்து மார்க்கெட் கொண்டு வந்துடலாம். ஆனா வந்து மில்கி காளான் வந்து அப்படி கிடையாது. மில்கி காளான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பால் காளானுக்கு நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் உள்ள ப்ராசஸ் அவ்வளவு பண்ணணும். ஒரு 18 days நீங்க நம்ம சொல்றோம்ல, அந்த 20 days வந்து அது வந்து டெம்பரேச்சர் 27 degrees 27 to 29 மேக்சிமம், அதுக்கு மேல போக கூடாது. ஸோ அந்த டெம்பரேச்சர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 days நம்ம வந்து அந்த மைசிலியம் வந்து பெட் ஃபுல்லா க்ரோத் ஆகுறதுக்காக வேண்டி நம்ம டைம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த 18 days அப்புறம் செகண்ட் செக்ஷன் வந்து நம்ம கொண்டு வரோம், சரியா? செகண்ட் செக்ஷன்லனா டெம்பரேச்சர் 35 மாத்தணும் பேகை. ஸோ அப்போ அந்த பெட்டை அந்த ரூம்ல இருந்து எடுத்து எதுல நம்ம நல்லா கூலா வச்சிருக்கோமோ அதுல இருந்து எடுத்து இன்னொரு 35 degrees டெம்பரேச்சர் வரக்கூடிய இடத்துக்கு நம்ம கிளைமேட்டுக்கு அதை மாத்தணும். மாத்திட்டு அதை வந்து ஓபன் பண்ணி அந்த வைக்கோலுக்கு மேல நம்ம வந்து மண், அதாவது மண்புழு உரம், சாயில், கோகோபிட்டுன்னு சொல்லுவோம், அதாவது தென்னை மரத்துல இருந்து எடுப்பாங்கல்ல கழிவு, சோ அந்த இதுவும் போட்டு நல்லா ஸ்டெர்லைட் பண்ணணும். அதை வந்து ஆவியில இட்லி சட்டில வச்சு வேக வைப்போம். வேக வச்சா அதனுடைய கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். அதுக்கு பிறகு அதை வந்து 15-20 days வச்சிருந்தோம்ல அந்த பெட்டுக்கு மேல திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணி திரும்ப நம்ம அதை வந்து 2 weeks வச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் மில்கி காளான்.
ஆமா, இப்ப இந்த காளான் படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய காளான் பெட் எப்படி தயாரிக்கிறீங்க, அது தயாரிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், அதனுடைய தயாரிப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணக்கூடியது நமக்கு எப்படி மார்க்கெட் கொண்டு போறோம் அதை டிசைட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரே நாள் நமக்கு 20 kg கொண்டு வேணும், 30 kg கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம பெட் வந்து அத்தகுந்த மாதிரி போடணும். நமக்கு அவ்வளவு போகல, ஒரு 10 kg தான் வேணும், ஒரு 5 kg தான் வேணும்னா நம்ம டெய்லி ஒரு 10 bed 15 bed பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு டெய்லி ஈல்டு கிடைக்கும். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா 3-4 வச்சிருப்பாங்க இடம். அதாவது இப்ப நான் வந்து மில்கி ரெண்டும் வச்சிருக்கிறதுனால நான் இதுக்கு தனி பெட் வச்சிருக்கேன், இதுக்கு தனி ரூம் வச்சிருக்கேன், இதுக்கு தனி ரூம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து இது ரெண்டும் பண்றதுனால எனக்கு அவ்வளவு தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் அதை என்ன செய்வேன், இன்னைக்கு வந்து ஒரு 20 bed 30 bed போடுவோம் அப்படி பிளான் பண்ணனா நான் வந்து வைக்கோல் ஊற வைக்கிறது அத்தகுந்த மாதிரி ஊற வைக்கணும். அத்தகுந்த மாதிரி ஒரு 3 drum எடுப்பேன், ஒரு 3 drum எடுத்து அது ஃபுல்லா வைக்கோல் முந்தினாலே ஊற வைக்கணும். 16 hours நம்ம வந்து சோக் பண்ணணும், அந்த வைக்கோல சோக் பண்ணணும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த நம்ம வந்து நல்ல தீ கொடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு காய வச்சு போடணும். ஸோ ரெண்டு மெத்தட்லயும் நம்ம எந்த மெத்தட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப நான் வந்து ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வைக்கோல வந்து திரும்ப காய வைக்கணும். காய வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகின பிறகு நம்ம வந்து பெட் போட ஸ்டார்ட் பண்ணணும். பெட் போடும்போது கையெல்லாம் சுத்தமா சானிடைசர் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் போடணும். நம்ம போடுற இடம் சுத்தி வந்து கிளீனா இருக்கணும், அதுல எந்த கிருமி இருந்துச்சுன்னா நம்ம பெட் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால அதெல்லாம் சுத்தமா வச்சுட்டு நம்ம பெட் போட்டு வந்து அந்த ரூம்ல கொண்டு பெட்டை கொண்டு போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-1 week வாட்ச் பண்ணிட்டே வரணும். அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அதுல ஏதாவது வேற மைசீலியம் வளருது, நமக்கு நன்மை தரக்கூடிய மைசீலியம் இருக்கு, தீமை தரக்கூடிய மைசீலியமும் இருக்கு. ஸோ நம்ம நன்மை தரக்கூடியதை நம்ம வந்து நல்ல நார்மலா பெட்டு நல்ல கோல்டு கலர்ல மாறி அப்படி அழகா வெள்ளை கலர்ல வரும், அது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும். அப்படியே கோல்டு கலர்ல வரும் வைக்கோல் வந்து அப்படியே மாறி கோல்டன் கலர் மாறும், அதுக்கப்புறம் ஃபுல்லா வெள்ளையாட்டு மாறும். இது இல்லாம பிளாக் கலராகவோ இல்ல கிரீன் கலராவோ இல்ல எல்லோ கலராவோ மாறிச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த பெட்டை உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். டிஸ்போஸ் பண்ணிட்டா அடுத்த பெட்டுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படி இல்லைன்னா ஒரு பெட்டுக்கு வந்து நம்ம எடுத்து கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது 2-3 பெட் அப்படி வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும், எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள போகும் போதும் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்து கிளீன் பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுல ஒன்றும் லாஸ் இதுல ஒன்றும் வரவாது. ஸோ பண்றத கரெக்டா பண்ணணும், பண்ணுனா ஒரு பிரச்சனையும் வராது. இதுல நமக்கு தேவையான ஈல்ட நம்ம வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து மில்கி மஷ்ரூம் பண்றதுக்குரிய பெட் போடுறதுக்குரிய மெத்தட். ஒரு 18 டேஸ் நம்ம வெயிட் பண்ணணும். சுத்தி இருக்க நம்ம அந்த இது ரூம் இருக்குல்ல, சுத்தி இருக்க சாக்கு கட்டியிருப்போம். அந்த சாக்கு வந்து எப்படியும் 24 hours அந்த சாக்கு வந்து வெட்டாவே இருக்கணும், நனைஞ்சே இருக்கணும், ட்ரை ஆக்க கூடாது. கீழே சாயில் போட்டிருப்போம், அந்த சாயில் வெட் ஆகணும். இந்த ரெண்டையும் நோட் பண்ணினாலே ஓரளவு சக்சஸ் ஆயிடலாம்.
ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி காளான் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அப்படிங்கிறது ஈரப்பதமாவே இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நீர்ப்பாசனம் அல்லது தண்ணீர் வசதி நம்ம அதுக்கு செஞ்சு கொடுக்கணும். நீங்க செய்யக்கூடிய அந்த காளான் வளர்ப்புல தண்ணீருடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறீங்க? அதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இந்த காளான் வளர்ப்புக்கு தேவைப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ வந்து பாகர் யூஸ் பண்றோம். பாகர் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு ஒரு 2 hours இருக்கா ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா தண்ணி நமக்கு டேங்க்ல இருந்து எடுத்து நம்ம அதை நினைச்சுக்கோ. நினைக்கும் போது ஒரு நல்ல ஒரு குளுமை உள்ள கிடைக்கும். ஒருவேளை பாகர் ஒர்க் ஆகலைனாலோ அல்லது கரெக்டான செட்டிங்ஸ் இல்லைனாலோ நம்ம வந்து நார்மல் ஹேண்டிலே மேனுவலா நம்ம வந்து தண்ணி அடிச்சு பெட்டை நினைச்சு அந்த சுத்தி இருக்கக்கூடிய சாக்கை வந்து நினைச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லாதவங்க அதுவும் இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து கூட அந்த சாக்கை நினைச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு டஃப்பான விஷயம் கிடையாது. எந்த மெத்தடும் நம்ம கம்ஃபர்டபுளா அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இம்மா இப்படி வளர்க்கும் போது ஒரு காளான் ஒரு முழுமை பெற்று வடிவமா வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளவு கால இடைவெளி தேவைப்படுது, அவ்வளவு கால இடைவெளியும் அந்த காளான் வளர்றதுக்கு நம்ம என்னென்ன பணிகளை செய்ய வேண்டியதா இருக்குங்கம்மா?
ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்றோம். எவ்ரி மார்னிங் நம்ம வந்து அதை போய் ஈல்டு எடுக்க போகும்போதே பக்கத்துல இருக்க பெட்டெல்லாம் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது எலி தொந்தரவு வருதா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நோட்டிஃபை பண்ணணும். கண்டிப்பா நோட்டிஃபை பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் வரும். ஸோ கீழே ஏதாவது சின்னதா விழுந்து கிடந்தாலோ அப்படி எதுனாலுமே நம்ம உடனே அதை கிளீன் பண்ணி எடுத்துடணும். எப்பவும் அந்த ரூமை வந்து கிளீனா வச்சிருக்கோம், வேற எந்த தூசியும் வரக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஸோ அதை கவர் பண்ணி கிளீனா இருக்கணும், அதை நோட்டிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 10 days கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரா வந்ததுக்கு அப்புறம் அதுல ஹோல்ஸ் போட்டிருப்போம். அந்த ஹோல்ஸ் சரியா இல்லை அப்படின்னா லேசா நம்ம கீறி விடணுமா, இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு பிறகு 15 days கழிச்சு நமக்கு அந்த ஈல்டு கிடைக்கும், ஸ்டார்ட் ஆகும். அதாவது சீட்ல வந்து F1 ஜென்ரேஷன், F2 ஜென்ரேஷன் இப்படி இருக்கு. F1 ஜென்ரேஷன் வந்து நமக்கு உடனே 13-14 days கழிஞ்சதோட நமக்கு வந்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சீட் சரியில்லை அப்படின்னாக்கி நமக்கு உடனே நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். சீட் சரியில்லைன்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், லேட் ஆகும், 28 days வரைக்கும் நமக்கு அது ஆகும். அது வந்து ஜென்ரேஷன் அதிகமா இருந்ததுன்னா நம்ம அந்த 28 days வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணணும். இப்ப நான் யூஸ் பண்றதெல்லாம் எனக்கு 15 days முடிஞ்சு 18 days எனக்கு வந்து ஈல்டு கிடைச்சிருது. சோ அதனால இப்ப சீட் வாங்கும் போது அந்த ஜென்ரேஷன் நோட் பண்ணிக்கணும்.
இம்மா முழுமையா இப்ப இந்த காளான்கள் ஓரளவு வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க இத பறிக்கிற முறை அப்படிங்கிறது அந்த கையில ஹேண்டில் பண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமா இருக்கு. இதை எப்படி நீங்க பிரிச்சு எடுத்து இத ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு போறீங்க, அதுக்கு இடைப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்போ வந்து சிப்பி காளான் ரெண்டும் நம்ம இப்போ கஸ்டமர்ஸ்ட கொண்டு போறோம் அப்படின்னா சிப்பி காளானுக்கு அதிகமா இருக்கா மவுசு, இல்ல பால் காளானுக்கு அதிகமா இருக்கான்னா பால் காளானுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா பால் காளான் வந்து கரையாது, அது வந்து அப்படி பீஸ் பீஸா கிடைக்கும். இப்ப பிரியாணி அப்படின்னா அதுல வந்து அந்த பீஸ் கிடைக்கும். ஆனா சிப்பி காளான் என்னன்னா கிரேவி பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விதத்துலயும் பார்க்கும்போது சிப்பி காளான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா எல்லாம் பெட்டெல்லாம் தொடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த கிளவுஸ் போட்டு சானிடைசர் பண்ணி நம்ம வந்து போனோம். உள்ள போகும்போது போயிட்டு ஜஸ்ட் அதை நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும், உங்களுக்கு அது வந்துடும். ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி நல்லா வந்து அதுல சில இதுகள் வந்து கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கும், சில இதுகள் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும், அதெல்லாம் நாங்க வந்து மார்க்கெட்க்கு அனுப்ப கொடுக்க மாட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, ஒயிட்டா இருக்கிறது வந்து உடனே கவர் பண்ணி நியரஸ்ட்ல சிப்பி காளான நியரஸ்ட்ல எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடணும். இப்ப இன்னைக்கு கொடுக்குறோம்னா நாளைக்கு ஈவினிங் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜ்ல பறிச்சதோட வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல கலர் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும், எல்லோ கலரா மாறும். ஒயிட்டா இருக்க காளான் வந்து கொஞ்சம் எல்லோயிஷா மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நமக்கு மக்கள் விரும்ப மாட்டாங்க. சோ அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து அதை மார்க்கெட்க்கு கொடுக்கறதோட முடிச்சு செகண்ட் டே என்ன செய்வேன் அப்படின்னா, அதுல மீதி இருக்கிறது ரிமைனிங் இது எல்லாமே வந்து மஷ்ரூம் பிக்கிள்ஸ் கொண்டு போயிருவோம், ஊறுகாய்க்கு கொண்டு போயிருவோம். சோ அதனால எங்களுக்கு இதுல வந்து பெரிய அளவுல ஒண்ணு நஷ்டம் கிடையாது. அந்த பிக்கிள்ஸ் போட்டு வச்சா நம்ம எவ்வளவு நாளைக்குனாலும் 4 months, 5 months, 6 months வரைக்கும் வச்சுக்கலாம். வெளிநாட்டுக்கு போறவங்க, ஹாஸ்டல்ஸ்க்கு படிக்க போற பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்து அந்த பிக்கிள்ஸ வாங்கிட்டு போறாங்க. நம்ம பிக்கிள்ஸ் வந்து நல்ல ஒரு, அதாவது எப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான முறையில நல்ல ஆயில் எல்லாம் வந்து நல்ல நல்ல செக் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுக்குறோம். சோ அதையும் இப்ப மார்க்கெட்க்கு நாங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு அடுத்த லெவலுக்கு முடிச்சாச்சு. அது ப்ராசஸ் வந்து எண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுவும் ஒரு நல்ல விதமா போகும். பால் காளான் வந்து நீங்க வந்து 1 week ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஸ்டேபிளா நல்ல அழகா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 week வரைக்கும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். சோ அதனால பால் காளான் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ் யாருக்கு கொடுத்து விடுறதா இருந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க சொல்ற மாதிரி இந்த சிப்பி காளான் பால் காளான்லாம் நம்ம அறுவடை செஞ்சதுல இருந்து எத்தனை நாட்கள் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம், எத்தனை நாட்கள் அதனுடைய ஒரு ஈரப்பதத்தோட நம்ம வந்து ஒரு கெட்டு போகாமலோ அல்லது எந்த விதமான பாதிப்புக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம், அதனுடைய கால இடைவெளி எந்த அளவுக்கு வரைக்கும் நம்மளுடைய பயன்பாடு இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப வந்து சிப்பி காளான் காளான்கள் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது நல்லது. அதாவது அன்னன்னைக்கு கிடைக்கிறத அன்னன்னைக்கு நியரஸ்ட்ல எங்க கிடைக்கோ வாங்கிக்கலாம், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிருந்து வர்றதா இருந்தா நம்ம வந்து சில காளான் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சேஞ்ச் ஆகும்போது அந்த கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஆனா அதையும் ஒரு 2 days நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ ஆயிஸ்டரா இருந்தா ஒரு 2 days, என்ன பொறுத்த வரைக்கும் 2 days, 3rd days எல்லாம் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்றது நல்லது. 4th days, 5th days வரைக்கும் கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. ஆனா சில பேர் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இன்னைக்கு முடியல நாளைக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க, 2 days கழிச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து அதனுடைய தன்மை இருக்கும், அதனுடைய தன்மை வந்து ஒரு தண்ணி ஊறி கெட்டு போயிட்டு அழுவி போயிட்டு அப்படி இருக்காது, அதனுடைய தன்மை இருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம அப்படி பார்த்து சரி கலர் சேஞ்ச் ஆகுனாலும் பரவாயில்ல அப்படின்னா ஒரு 4-5 days வரைக்கும் நமக்கு நம்ம அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த மில்கி மஷ்ரூம் வந்து அப்படியே இருக்கும், ஸ்டேபிளாவே இருக்கும். அப்படி கல்லுனா அப்படியே எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒரு 1 week வரைக்கும் உங்களுக்கு நல்லா அது லுக்கா நல்ல அழகாவே இருக்கும் இல்லவில்லையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வந்து ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கும். ஆனா வந்து அந்த சாஃப்ட் ஆகாது, எல்லோயிஷ் கலர் தான் கொடுக்குமே தவிர ஆனா அது வந்து சாஃப்ட் ஆகி குளுகுளினி ஆகி அப்படிலாம் ஆகாது. அது ஸ்டிக்காவே அப்படிதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அது லேட்டா கூட 2 weeks கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல
அம்மா, இப்ப இந்த காளான் அப்படின்னு சொல்றப்ப இதனுடைய விற்பனை முறைகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் காளான்களை விரும்பி வாங்கும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நீங்க எப்படி அவங்களுக்கு அவங்களோட விருப்பங்களோட பூர்த்தி செய்து இந்த காளான்களை வழங்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா யாருக்குமே வந்து காளான்னாலே அவங்க வந்து நினைக்கிறது வந்து அந்த வெறும் பட்டன் காளான், ஏன்னா அதை தான் பார்த்துருக்காங்க அவங்க. ஸோ அதை மட்டும் சொல்கிறாங்க, இது எப்படி இருக்குமோ தெரியல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை ஆனால் நான் வந்து கொடுக்கும்போது இல்லை இதை நீங்கள் வந்து ப்ரொசீஜரோட சொல்லுவேன், இதை எப்படி யூஸ் பண்ணுங்க அப்படியுமே. கொஞ்ச நாள் மசாலா கொடுத்தேன், அந்த சிக்கன் மட்டன் மசாலா இருக்கலாம் அதை பேக்கெட்டில் போட்டு ஒட்டி ப்ளஸ் அடிஷ்னலாக ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டு அதை கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அது என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் பேர் நல்லா பழகிட்டாங்க, ஓகே இது நல்லதுதான் சாப்பிடலாம்னு. கொஞ்ச பேர் மத்தியில என்ன இருக்குன்னா காளான் இது வந்து இது வளர்க்கறது வெள்ளைக்கோழி மாதிரி, சோ அதனால நம்ம அந்த கோழி மாதிரி அதனால அதை சாப்பிட வேண்டாம் அது வந்து கேன்சர் வந்துடும் அப்படி சொல்லி நிறைய சில வதந்திகள் அப்படி போயிட்டு இருக்கு ஒரு சைட்ல. ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு காளான் வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ற எந்த விஷயமே தப்பா இருக்காது என்னுடைய பார்வையில. அவங்க வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்கு, இது வந்து மக்களுக்கு பெஸ்ட் நல்ல ஒரு ஃபுட்டு அப்படிங்கிறதுனாலதான் கவர்மெண்ட் இது போக்கஸ் பண்ணுது. இதுல வந்து 0 cholesterol இருக்கு, அதுக்கு கன்ஃபார்ம் நிறைய ஃபைபர் இருக்கு, நிறைய மெக்னீஷியம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு வந்து ரீச் பண்ண வச்சிட்டு இருக்கோம். அது வந்து எதுலயோ ஒண்ணு உருவாகுது அப்படி கிடையாது, சோளத்துல இருந்து உருவாக்கப்படுறதுதான் காளான். சோளத்தை வந்து ப்ராப்பரா லேப்ல வச்சு அதுல வந்து மைசீலியம் க்ரோத் பண்ணி அதை வச்சுதான் நம்ம வந்து காளானை உருவாக்குறோம். சோ இது ஏதோ வேற வெளியே இருந்து ஏதோ கடந்து குப்பையை அள்ளி போட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது. சோ அதை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறோம் மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறது. ஒரு நல்ல ஃபுட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், அது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை மாதிரி காளான ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா, அந்த ஆயிஸ்டரை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், பக்கோடா போட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள ரெசிபி முத கொண்டு கொஞ்சம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆமா, இப்ப இந்த காளான்கள்ல மனிதனுக்கு உடலுக்கு தேவையான எப்படி சொல்றது என்ன மாதிரியான ஒரு சத்து பொருட்கள் அல்லது மூலப்பொருட்கள் உள்ள வந்து அடங்கி இருக்கு, இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குதுங்கம்மா?
இது வந்து ஈஸி டைஜஸ்ட் ஃபுட் தான். நம்ம சிக்கன் மட்டன் மாதிரி அந்த மாதிரி லேட் ஆகும் டைஜஸ்ட் ஆகும் அப்படி கிடையாது, ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். சோ அதனால யாரு ஒரு பேஷண்ட் கூட சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் காளான். சூப்பு கொடுக்கலாம், இப்ப வந்து அதனுடைய புரோட்டீன் அதிகமா இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அதுல விட்டமின் B3 இருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, மெக்னீஷியம்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேஷண்டா இருக்காங்க, ஒருத்தவங்க கேன்சருக்கு மெடிசின் சொல்றாங்க, ஆனா அதை நம்ம லேப்ல போய் நான் டெஸ்ட் பண்ணி நான் பண்ணல, ஆனா அதுல போட்டிருக்க ரிப்போர்ட் நம்ம வந்து நிறைய புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணி வைப்போம், நிறைய வெப்சைட்ல போய் பார்ப்பேன், காலான்ல நம்ம அதை பண்றதுனால அதுல உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பார்ப்பேன். ஸோ அதுல பார்க்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம், அதே மாதிரி அதுல எந்த ஃபேட்டு கண்டென்ட்டும் கிடையாது, அது வந்து ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல மெடிசின். ப்ரெஷர் வந்து லெவல் பிளட் லெவல வந்து ஸ்டேபிளா வச்சிருக்குது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஸோ நிறைய வேல்யூபிளா இருந்தாலுமே ஒரு பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு கண்டி காளான் வந்து சூப் வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி, நல்ல ஒரு ஃபுட்டு. ஸோ அதனால அது வந்து யாரு ஒரு சின்ன பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது, இவங்க பெரிய ஆட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து காளான். அதனால யாருக்குமே கொடுக்கலாம்.
அம்மா, நீங்க இவ்வாறு இந்த முறைப்படி அந்த காளான் வளர்ப்பு முறைக்கு உண்டான செலவுகள் எல்லாம் விற்பனை செய்யும் போது அது லாபகரமா இருக்குதா, அந்த செய்யக்கூடிய செலவுகளுக்கும் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்கம்மா?
என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பண்றேன். சோ இப்போ நான் வந்து பண்ற எல்லாத்துலயுமே ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது வந்து காளான். இப்ப கிளாஸ் பண்றோம், டான்ஸ் கிளாஸ் பண்றோம், பிளே ஸ்கூல் பண்றோம், பேக்கிங் பண்றோம், அது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒரு ரொம்ப நுட்பமா அதாவது ஒரு விடாமுயற்சியோட பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு காளான் தொழில். அது வந்து கொஞ்சம் டல் ஆயிட்டாலோ, ஐயோ இது விக்கல இது என்ன பண்ண அப்படி ஆயிட்டாலும் வந்து அதை வந்து சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப கேட்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் 6 months ரன் பண்ணேன், நான் வந்து லாஸ் ஆயிட்டு நான் வந்து பண்ணல அப்படி இதுதான் நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். நான் என்ன நானும் தேடுறது அவங்களதான், ஏன் ஸ்டாப் பண்ணீங்க இந்த கொஸ்டின் தான் என்னுடைய அடுத்த இது. ஸோ அவங்க சொல்றது மார்க்கெட்டிங் இல்ல, அதை வந்து கரெக்டா சீட் கிடைக்கல அப்படி சொல்லி சில இதெல்லாம் இருந்துச்சு, நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அதுல கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமா தான், மற்ற எல்லாத்தையும் விட இப்போதைக்கு நான் அதை கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமா கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஏன் அப்படின்னா அதுல வந்து லாபம் அப்படிங்கறத விட இன்னொன்னு வந்து நமக்கு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. நம்ம வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஃபுட்ட தயாரிச்சு கொடுக்குறவங்க சாட்டிஸ்ஃபை இருக்கலாம், அது நல்ல ஒரு ஹாப்பியை தருது, அந்த ஃபுட்டு லாஸ் கிடையாது, இது வந்து லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க். அது வந்து பெரிய லெவல்ல ஒரு 3-4 ஷெட் 5 ஷெட் வச்சு அப்படி ஃபுல் ஃபோக்கஸா பண்ணுவாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு 50,000 வருமானம் உள்ள தொழில் தான், அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்ப சாதாவா ஒரு சின்ன ஒரு ஷெட்டு போட்டு பண்ண போறேன் அப்படின்னு பண்றவங்களுக்கு இது வந்து ஓகே, வீட்டு செலவு போடும் ஒரு 10,000 உங்களுக்கு அதுல வந்து கண்டிப்பான ஒரு வருமானம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு 2 hours வேலை, ஒரு 1 hour 2 hours நீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கவனமா பார்த்தா அதுல ஒரு 15,000-16,000 தாராளமா எடுக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான தொழில். இது வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் ஜென்ட் சப்போர்ட் வேண்டாம், நமக்கு கையில வைக்கோல் ஒரு கையில சீடு இந்த ரெண்டும் தான் தேவை. இந்த ரெண்டும் இருந்தா நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்ப நம்ம அந்த ஷெட்டை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டைம் மட்டும்தான் நம்ம ஒரு சில ஒர்க்கர்ஸ் வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், மத்தபடி டெய்லி ஒர்க்ஸ் வந்து லேடிஸ் எல்லாருமே பண்ணலாம். சோ வீட்டுல குடிசை தொழில் மாதிரி அந்த பீடி சுத்துறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில்களுக்கு ஈக்குவலா இது வந்து ஒரு நல்ல வருமானம் தான், பெரிய அளவுல முதலீடு கிடைக்குது, அதான் இதுல பிளஸ் பாயிண்ட். பெரிய அளவுல ஒரு 2 லட்சம் போடணும், 3 லட்சம் போட்டாதான் நம்மளால ஒரு ஃபுட்டை ப்ராடக்ட் பண்ணி கொடுக்க முடியும், 10 பேர் வேணும், 15 பேர் இருந்தாதான் நம்ம ஒரு தொழில செய்ய முடியும். அந்த நிலம் அந்த காளானுக்கு கிடையாது. சிங்கிள் பர்சன் ஈஸியா ஏர்ன் பண்ணக்கூடியது, ஒரு சிங்கிள் பர்சன் வந்து தாராளமா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ரன் பண்ணிக்கலாம். 2வது ஷெட்டு நம்ம வரும்போது தான் நமக்கு ஆல் சப்போர்ட் தேவைப்படும். ஒரு சிங்கிள் 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஷெட் பண்ணோம்னா பண்ணோம், ஒரு பேக்குக்கு வந்து நமக்கு மேக்சிமம், இப்போ வைக்கோல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வச்சுதான் அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். 50 ருபீஸ்ல இருந்து மேக்சிமம் 60 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க கரெக்டான தண்ணி கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்ல 250க்கு நீங்க ஏர்ன் பண்ணலாம் ஒரு பேக்ல. அது வந்து நீங்க 50 ருபீஸ் 200 கிராம் 50 ருபீஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு 250 ஒரு பேக்ல 250 ருபீஸ் நீங்க வந்து இது எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 60 ருபீஸ் 70 ருபீஸ் போனாலும் மீதி உங்களுக்கு அதுல வந்து பெனிஃபிட், அதுல ஒரு 100 ருபீஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் மீதி ஒரு 100 ருபீஸ் நீங்க வந்து பெட்டு திரும்ப பழையபடி ஷெட்டை வடிவமைக்கணும், சாக்கு வாங்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸுக்கு நீங்க அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா இது ஒரு தொழில். அது வந்து பெரிய அளவுல பண்ண முடியலனாலும் லேடிஸ் வந்து சின்ன அளவுல பண்ணும்போதே அவங்க வீட்டு செலவுகளை அவங்களுக்குள்ள அன்றாட வாழ்க்கைக்குள்ள செலவுகளுக்கு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும்.
ஆமா, இந்த காளான் வளர்ப்புல நீங்க எத்தனை பணியாளர்களை வந்து நியமிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே முழுமையா இந்த பணியில ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களாமா?
இல்ல, இப்ப வந்து நான் வந்து தொடங்கி ஒரு 8 மந்த்ஸ் ஆகுது. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களதான் வச்சிருக்கேன் கையில, ஏன்னா காலையில உள்ள வேலை ஈவினிங் குள்ள வேலையெல்லாம் நானே பண்ணிக்குவேன். தண்ணி காலையில குடுக்கறது, ஈவினிங் தண்ணி பண்றது, அந்த இதெல்லாமே நான் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து பெட் போடுறதுக்கு வந்து டைம் ஆகும், அது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உட்காரணும். ஸோ எனக்கு மற்ற வேலைகள் இருக்கிறதுனால நான் அதுக்கு ஒரு ஆளை வச்சு அந்த பெட்டு போட்டு வைக்கிறது அதுக்கு வந்து அவங்கள வச்சிருக்கேன். ஆனா இப்ப என்னுடைய தேவை வந்து என்ன செகண்ட் இது வந்திருக்கிறதுனால நான் வந்து இப்ப இன்னொரு ஆளை வந்து நியமனத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடையது கொஞ்சம் கொஞ்சம் லெவல் கூட கூட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஆள் வச்சுதான் ஆகணும். இப்ப ஊர்கா பண்றது நான் இன்வால்வ் ஆகி பண்றேன். ஸோ நிறைய குவான்டிட்டி நிறைய வர ஃபுல்லா நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுகளுக்கு ஒரு ஆளை வைக்கிறது வந்து தொழில் வந்து இன்னும் நல்லா பெருசா கொண்டு போறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும்.
ஆமா, இது போல நீங்க அந்த பணியினுடைய நிமித்தம் அந்த வேலை பழு அதிகமா வரும் பொழுது அதனுடைய பணியாளர்களை நம்ம நியமிக்கும் பொழுது அந்த பணியாளர்களுக்கு ஏற்ற ஊதியம் ஒரு வருமானம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியும் ஓரளவு சரி செய்யக்கூடிய அளவு இருக்காங்கம்மா?
இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து இப்ப நான் ஃபுல்லா அதுல இருந்து பண்ணுனேன் அப்படின்னா கண்டிப்பா அது எனக்கு வந்து எல்லா அமௌண்ட்டும் எனக்கு தான் வரும். எனக்கு ஒரு ஆளை வச்சு பண்ணும்போது அப்படின்னா அதுல அந்த ஆளுக்குள்ள இன்னொரு பர்சனுக்கு ஒரு வருமானம் கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு தொழில் தொடங்கும் போதும் நமக்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு 2-2 ஆட்களை வச்சு வரும்போது 10 லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு 10 பேர் குடும்பத்துல கொஞ்சம் செலவுக்கு பைசா கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வர்றவங்களை நல்லா கவனிக்கும் போது, நம்ம தொழிலாளர்களை நல்லா கவனிக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே ஆர்வமா பண்ணுவாங்க. நீங்க இன்னைக்கு இவ்வளவு பண்ணுங்கன்னா இல்ல நாளைக்கு இவ்வளவு போயிங்க நான் அதையும் போடுவேன் அந்த சொல்ற அளவுக்கு நம்ம தொழிலாளர்கள் அமைஞ்சாங்க அப்படின்னா அதுல வந்து எந்த நஷ்டமே கிடையாது. எனக்கு இருக்கவங்க அப்படிதான் இருக்காங்க.
அம்மா, இது வரைக்கும் இந்த காளான் வளர்ப்புல அதனுடைய முறைகள் எப்படி இருக்குது, குறிப்பா அந்த காளான் பெட்டு தயாரிக்கக்கூடியது எப்படி, அதனுடைய வளர்ப்பு முறைகள் என்ன, அதுல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கறத குறித்து, எப்படிப்பட்ட ஒரு வருமானம் இருக்குது அப்படிங்கறத குறித்தும் மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு உரையை வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்கம்மா.
நேயர்களே, இதுவரை காளான் வளர்ப்பது எப்படி என்றும் அதனால் வரக்கூடிய வருமானம் மற்றும் பயன்களை பற்றியும் ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி சுஜாதா மதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.